பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை டீம் பிசியோ கிளினிக் பிசியோதெரபி மருத்துவர் திரு டாக்டர் தே பிரபாகர தாஸ் அவர்கள் பிசியோதெரபி சிகிச்சை முறைகளும் பயன்களும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பன்மலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நம் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அதே நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய் தாக்கங்களை சரி பண்ணக்கூடிய விதமாக மருத்துவத்துறை தன்னோட பங்களிப்பை கொடுத்து ஒவ்வொரு துறையும் சிறந்த வகையில் மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு அவங்க நலமான வகையில் ஆக்குறாங்க. அதே போல் இன்னொருத்தரும் இதுக்கு முக்கிய பங்கு வைக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டால் பிசியோதெரபி, மருத்துவ சிகிச்சைகள், மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிட்டு உடல் நலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதே போல் அதற்கப்புறம் சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு சில நோய்த்தன்மைகளுக்கு தொடர்ந்து பிசியோதெரபி கொடுக்குறப்போ முழுமையாக பூர்ண குணமடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. மருத்துவத்துறையில் நம் உடல் நலம் பேணிக்காக்க எத்தனையோ சிகிச்சை முறைகள் இருக்குது. அதே போல் இந்த பிசியோதெரபி அப்படிங்கிறதையும் மிக முக்கிய பங்கு வைக்குது. இதை பற்றி பிசியோதெரபி மருத்துவர் விரிவான வகையில் கூட இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் பிரபாகர தாஸ், தலைமை மருத்துவமனை எதிரில் உள்ள டீம் பிசியோதெரபி கிளினிக்கை நடத்தி கொண்டிருக்கிறேன்.
சார், இப்போ வந்து மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து எத்தனையோ விதமான முயற்சிகளை வந்து செய்கிறாங்க. உடல் பயிற்சியாக இருக்கட்டும், உணவு முறைகளாக இருக்கட்டும், இப்படி பல்விதமான காலங்களில் வந்து உடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அதை தாண்டி வந்து நம்முடைய உடல் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம மருத்துவரை போய் அணுகி அதுக்கான சிகிச்சை முறையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே காலகட்டத்தில் வந்து ஒரு சில நோய்த்தன்மைகளுக்கு வந்து பிசியோதெரபி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பிசியோதெரபி அப்படின்னா என்ன, அடிப்படையான ஒரு விஷயம், அதை பற்றி முதல்ல விரிவாக சொல்லுங்கள் சார்.
பிசியோதெரபி என்பது இயன்முறை மருத்துவம் என்றும் மருந்தில்லா மருத்துவ முறை என்றும் அளிக்கப்படுகிறது. இது உடற்பயிற்சிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மூலமாக வலி மற்றும் வாதத்திற்கு நிரந்தர தீர்வு பெறும் மருத்துவ சிகிச்சை முறையே இயன்முறை மருத்துவமாகும்.
சார், இப்போது ஒவ்வொரு நோய்களுக்கும் அந்தந்த மருத்துவரை வந்து அணுகிற மாதிரி இப்போ இந்த பிசியோதெரபி அப்படிங்கிற வந்து இப்போ உங்களை அணுகி வந்து நீங்கள் பிசியோதெரபி சம்மந்தமாக சொல்கிறீங்க. இப்போ இது வந்து யார் யார் வந்து இந்த பிசியோதெரபிக்கான சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்குது, அதை பற்றி சொல்லலாமே.
ஆமாங்க சார், இது வந்து பிசியோதெரபி அப்படிங்கிறது எலும்பு சம்பந்தமாகவும் நரம்பு சம்பந்தமாகவும் இதய கோளாறு உள்ளவர்களுக்கும் விளையாட்டுத் துறையில் விளையாடுபவர்களுக்கும் கைனகாலஜி அப்படிங்கிற மகப்பேறு காலத்திலையும் கை சரியாக வராமல் இருக்க வந்து ஹேண்ட் ரிகாபிடேஷன் அவங்களுக்குமே இந்த பிசியோதெரபியானது கொடுக்கப்படுகிறது. எலும்பு பொறுத்த வரைக்கும் எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஆப்ரேஷன் பண்ணி கையை அசைக்காமல் வச்சுருப்பாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு. அதுக்கப்புறமாட்டி கை அசைவுகள் அவங்களுக்கு ஏற்பட முடியாது, அசைக்க முடியாது அவங்களால. அதுக்கப்புறமாட்டி பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அந்த அசைவை நம்ம பழையபடி உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இப்போ கழுத்து வலி வருது, இடுப்பு வலி வருது, முழங்கால் வலி வருது, காலைல எழுந்திரிச்சு கால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு குதிங்க வலி வருது, இது மாதிரி வர்றவங்களுக்கு அதுக்கான என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தேவையான உடற்பயிற்சிகளையும் மேலும் மொடாலிட்டிஸ் அப்படிங்கிற உபகரணங்களை கொண்டு பிசியோதெரபி கொடுத்து அவங்களுக்கு அந்த வியாதிகளை பூர்ணமாக குணமாக்க செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்மந்தமாக வந்து பக்கவாதம் வருது, முகவாதம் வருது, அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு டிலேடு மைல் ஸ்டோன்ஸ்னு நடக்க முடியாத குழந்தைகள் இருக்காங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, அது இல்லாமல் மென்டலி டிசார்டர்டு இருக்காங்க, அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிசியோதெரபி கொடுத்து தான் நம்ம சரி பண்ணுறோம். போலியோ மைலைட்டிஸ்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த மிக கொடிய நோய்க்கு வந்து ஃபிசியோதெரபி தான் மிக சிறந்த மருத்துவம். இதுலேயும் இப்போது ஒரு சிலர் இருக்காங்க, இப்போதைக்கு அவங்களுக்குமே அந்த நிறையா பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் கொடுக்குறோம். ஹைட்ரோதெரபின்னு தண்ணியிலே பண்ணுற பயிற்சிகள் பண்ணி சரி பண்ணுறோம். கார்டியோ ரெஸ்பிரேட்டரி பொறுத்த வரைக்கும் பைபாஸ் பண்ணவங்களுக்கும் சரி, நார்மலாக அவங்களுக்கு ஒரு ஆஸ்துமா இருக்கிறவங்களும் சரி, சிஓபிடின்னு சொல்லுவோம் அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த பிசியோதெரபி சிகிச்சை முறையினால் லங் கெப்பாசிட்டி அப்புறம் கார்டியாக் எண்டியூரன்ஸ் அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உடற்தகுதியை கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அவங்க லைஃப்பை ஓட்டுறதுக்கு தேவையானது பிசியோதெரபி மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி விளையாடக்கூடிய கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, அது சம்மந்தமான அனைத்து விளையாட்டு துறைகளையும், கபடியாக இருந்தாலும் சரி, எல்லா விளையாட்டு துறைகளையும் ஏற்படக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸுங்கிற பிரச்சனைகளுக்கு பிசியோதெரபி மூலமாக தான் ஆன்ஃபீல்டு மேனேஜ்மெண்ட்டுன்னு கிரவுண்டுக்கு உள்ளேயே இருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே விளையாட வைக்கிறதும் சரி, விளாண்டுட்டு வந்ததுக்கப்புறமாட்டி அவங்கள நார்மலான ட்ரீட்மெண்ட்டு கிளினிக்கில் வர சொல்லி கொடுத்து நார்மலாக பேக் டு நார்மல் லைஃப்க்கு அவங்களுக்கு மாற்றி ஃபுல் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்குறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம்.
சார், இப்போ வந்து இப்போ இந்த சிகிச்சை முறைகளில் வந்து இப்போ பெண்களுக்கான வகைகள்லாம் என்ன மாதிரி இந்த ஃபிசியோதெரபி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது, அதே நேரத்தில் மகப்பேறு காலம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு எதனும் ஃபிசியோதெரபிக்கான வழிமுறைகள் எதுவும் இருக்கா, அது சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஒபேசிட்டி இருக்குது, அதிகமாக குண்டாக இருக்காங்க பெண்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கான தேவையான இப்போ உடற்பயிற்சிகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குண்டாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து முழங்கால் வலி வந்துடுது, குதிங்கால் வலி வந்துடுது. இந்த வலிகளை குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவங்க நிறையா பேஷண்ட் வந்து நம்மள்ட்ட வந்து சரி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகப்பேறு காலத்தில்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ப்ரீ நேட்டல், நேட்டல் அண்ட் போஸ்ட் நேட்டல்னு மூணு டைப்பாக அந்த எக்ஸசைஸ் பிரிக்கிறோம். அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ளே ஆரம்பிக்கிறப்ப, அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப, அப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் மாட்டி அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து நார்மல் டெலிவரியை ப்ரொமோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட நார்மல் ஃபிட்னஸ்க்கு வர்றது மாதிரி அந்த ஃபிட்னஸை க்ரியேட் பண்ணி, அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்க டெலிவரி ஆகி அடுத்த நாளே நான் அந்திரிச்சு வேலை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தை வயிற்றுன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்டு தெரிஞ்சவுடனே எல்லாமே ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் நார்மலான நேட்டல் எக்ஸசைஸையும் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸையும் கொடுத்து நார்மல் டெலிவரியாக அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி அவங்களுக்கு நார்மல் ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதுனால பேக் டு நார்மல் லைஃப்க்கு கூடிய விரைவிலே வந்துடுறாங்க அவங்க டெலிவரிக்கு அப்புறமாட்டி. இது ரொம்ப ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இந்த ஃபிசியோதெரப்பி அப்படின்னு எடுத்துட்டா இளமையாக உள்ளவங்களுக்கு, ஒரு நார்மலாக மிடிலாக உள்ள வயசானவங்களுக்கு அப்படிங்கிற வகையில் ஒரு கட்டமாக தாண்டி வயசானவங்களுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு இது வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
கட்டாயமாங்க சார், இது வந்து ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது 60 வயசை தாண்டவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஏஜ் நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு தான் இந்த கழுத்து வலி, கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்படுது, இடுப்பு எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு வலி வருது, முழங்கால் வலிகள் அதிகமாக வருது, கால்லாம் வளைஞ்சு போயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க. இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் சொல்லுவாங்க. அதிகபட்சமாக கால் வளைஞ்சு போச்சு, ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியலை, கொஞ்சம் கூட தூங்க முடியலை, படுத்தாலே வலி வந்துடுது, நிற்க முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு எல்லாத்துக்குமே முடியலன்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி ரெகுலராக எடுத்துக்கிட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்ன்னு காலை மடக்கி நீட்டுற தன்மை உள்ள பயிற்சிகளையும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணி சதையை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மூலமாகவும் அவங்க அந்த வலியிலிருந்து பூரண குணமடைய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதனால் ஆப்ரேஷன் கூட நம்ம தள்ளி போடுறதுக்கோ இல்லை தடுக்கிறதுக்கோ வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது.
இப்போ மருத்துவத்துறையில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஃபிசியோதெரப்பியும் ஒரு பங்காக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ மருத்துவர்கள் இப்போ ஃபிசியோதெரப்பின்னு தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சு ஒருத்தர் மூலியமாக தெரிஞ்சு ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் மருத்துவத்துறையில் என்னென்ன மருத்துவர்கள் வந்து இதை வந்து பரிந்துரை செய்து இதுக்கான சிகிச்சை முறை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சார், அதை பற்றி சொல்லலாமே.
இது எலும்பு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், இதய நோய் சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள், விளையாட்டுத் துறையில் உள்ள நிபுணர்கள், ஜென்ரலாக இருக்கிற எம்டி, மகப்பேறு மருத்துவ நிபுணர்கள், இவர்கள் அனைவருமே ஃபிசியோதெரப்பிக்காக பரிந்துரையின் பேரில் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஃபிசியோதெரப்பி அவேர்னஸ் இப்போ 25 வருஷமாக அதிகமாக உலகத்தில் இருக்குது. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்க ஃபிசியோதெரப்பிக்கு டைரெக்டாக தான் போகிறாங்க. மஸ்குலோஸ்கெலட்டல் இன்ஜுரிஸ்னு எந்த உடம்புல வலி வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரப்பிஸ்ட் தான் போகிறாங்க. அங்கே போய் ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க ஏதாவது டாக்டரை பார்க்க சொன்னால் தான் வெளியில் போய் பார்க்குறாங்க. அது வரைக்கும் மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஃபிசியோதெரப்பிஸ்ட் தான் டீல் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம மும்பையில் எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவிலேயே கல்கட்டா, டெல்லி இது மாதிரி ஸ்டேட்லேயுமே டைரெக்டாக ஃபிசியோதெரப்பி தான் போகிறாங்க. இருந்தாலும் சிறந்த மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் ஃபிசியோதெரப்பி எடுத்து எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் அடையும் அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தாங்கனாக்க இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பொதுவாக ஒரு நோய் சம்மந்தமான மருத்துவர் அணுகிறப்போ அது ஒரு வார காலம், 10 நாள் காலம் இந்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் இருக்குது. இப்போ அந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறப்போ இதுக்கு ஏதேனும் காலக்கெடுகள் இருக்கா, இல்லை வந்து இந்த சிகிச்சை எடுக்கிறனால எந்த அளவுக்கு இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதோட பயன்கள் என்ன சார்?
ஜென்ரலாக டைம்னு பார்த்தீங்கன்னாக்க டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கேட்குறீங்க, எவ்வளோ நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு. இது ஒவ்வொரு விதமான வியாதிகளை பொறுத்து மாறுபடும். ஏன்னாக்கா இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணி கையோ காலோ மடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு 15-20 நாட்கள் தேவைப்படலாம். அது அவங்களோட ப்ராப்ளம் எவ்வளவு தூரம் மடக்கக்கூடிய தன்மை இருக்குது இதை பொறுத்து மாறும். இதுவே ஒரு நரம்பு சம்பந்தமான வியாதி உடைய நோயாளி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கவாதம் அப்படின்னு ஒரு சைடு கை கால் அசைவுகள் குறைவாக இருக்குது, அசைக்க முடியல, நடக்க முடியலன்னாக்க அவங்களுக்கு மினிமமாக 3 மாதங்கள் வரை ஆகும். அதே மாதிரி இதய சம்பந்தமான வியாதி உள்ளவங்களுக்கு மினிமம் ஒரு 15 நாட்கள் 20 நாட்களாவது அந்த மூச்சு பயிற்சிகள், செஸ்ட் ஃபிசியோதெரப்பி இது மாதிரிலாம் கொடுத்து தான் அவங்கள நார்மலாக அவங்க பேக்கப் பண்ணி நார்மல் லைஃப்க்கு கொண்டு போக முடியும். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பொறுத்த வரைக்கும் அக்யூட் கேர்ன்னு சொல்லுவோம், இனிஷியலாக வந்து ஐஸ் தெரப்பி மாதிரி கொடுக்க சொல்லுவோம், அதுக்கப்புறம் சுடுதண்ணி ஊத்திரம் கொடுக்க சொல்லுவோம், பல்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுப்போம். இது மாதிரி கொடுத்து 15 நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு நார்மல் பண்ணிவிடுவோம். இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லிகமெண்ட்டுக்கு, இது முழங்காலில் இருக்கக்கூடிய ஆன்டிக்ரூஷியல் லிகமெண்ட்டுன்னு முக்கியமான ஜவ்வில் பிரச்சனை இருந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா இவங்களுக்கு 1.5 மாதங்கள் வரைக்கும் ஆகும். அது மாதிரி ஹேண்ட் ரிகாபிலிட்டேஷன், கையில் அசைவு இல்லாமல் கையை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, விரலில் கட் பண்ணி எடுத்தவங்களுக்கு, ஆக்சிடென்ட்டில் இன்ஜுரி ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆகலாம். ஜென்ரலாக இப்போ கழுத்து வலி, கழுத்தெலும்பு தேய்மானதுக்காக வந்திருக்காங்க, ஒரு முழங்கால் எலும்பு தேய்மானம் வலினால் வந்திருக்காங்க, அப்படி ஆங்கிளில் பாதத்திலேயோ குதிங்காலையோ வலி இருக்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கு 5-7 நாட்களுக்குள்ளே ஒரு 70-80% வலியை நம்ம குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே செய்கிற ஃபிசியோதெரப்பிங்கிறது மொடாலிட்டி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே சொல்லித்தரக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் அவங்க டெய்லி வீட்டில் ஃபாலோ பண்ணணும். இங்கே சொல்கிற ஒத்தடம், ஏன்னா ஐஸ் ஒத்தடமாகட்டும், சுடுதண்ணி ஒத்தடமாகட்டும், என்ன கொடுக்க சொல்கிறோமோ, யார் யாருக்கு என்ன தேவையோ அதுபடி சொல்லுவோம். அதையெல்லாம் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா நிரந்தரமாக அதுலேருந்து விடுபடலாம். மேலும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், இப்போ கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கு வரவங்களுக்கு சொல்லித்தர பயிற்சிகளை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அந்த லைஃப் டைம் முழுக்கவே அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தடுக்க முடியும். இது மாதிரி ஃபிசியோதெரப்பிலாம் தொடர்ந்து இந்த நோயாளிகள் எடுக்கிறதுனால அந்த நோய் தன்மையிலிருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது, இவங்க பூர்ண குணமடைவாங்க.
இப்போ இந்த மருத்துவத்துறையில் வந்து ஒவ்வொரு சிகிச்சை முறைகளையும் 2 விதமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையாக இருக்குது. அதாவது நார்மலாக உள்ளவங்களுக்கு பார்க்குறத காட்டிலும் பிபி அதிகமாக உள்ளவங்க, இல்லை ஒரு சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட வகையில் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் ஒன்று இருக்குது. இது போல் வந்து எதனா ஒரு பிரிவுகளாக வந்து இந்த ஃபிசியோதெரப்பியில் எதனா இருக்கா?
இருக்குங்க சார். ஜென்ரலாக இப்போ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாக்க ரத்த கொதிப்புன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இது மாதிரி இருக்கவங்க வந்து ஜென்ரலாக வாக்கிங் வந்து எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ண சொல்லுவோம். யாருக்கு அப்படின்னா சர்க்கரையும் ப்ரெஷரும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு மினிமம் 30 நிமிஷம் நடக்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ரிசர்ச் படி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் நடக்கிறார் அப்படின்னாக்க அவரோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம் லைஃப் டைம் முழுக்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு 6 நாட்கள் தொடர்ந்து நடக்கிறவங்க மினிமமாக பார்த்தீங்கன்னா 7-15 கிலோ வரைக்கும் 3 மாதத்துக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஜென்ரலாக நம்ம பண்ணுற வாக்கிங் அப்படிங்கிறது 20 நிமிஷம் நடந்தோம்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்க முடியும், 40 நிமிஷம் நடந்தோம்னா உடம்பு வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும், 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம நடந்தோம் அப்படின்னா உடம்பு வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ யார் யாருக்கு எது எது தேவையோ அதுபடி அவங்க பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக நம்ம நடக்க சொல்கிறது வந்து 2 காரணத்துக்கு தான். ஒன்று வந்து ஸ்ட்ரோக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, இன்னொன்று பக்கவாதம், அதான் ஸ்ட்ரோக் ஆனால் பக்கவாதம் வரும் அது வர தடுக்கிறதுக்கு, இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க இதய நோய்கள் வந்து ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம நடக்க சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி சர்க்கரை இருக்கிறவங்களை வந்து இந்த பயிற்சிகளை தொடர்ந்து வாக்கிங்கை ஜென்ரல் வாக்கிங்கை பண்ணுறதுனால அவங்களும் அதனால் இந்த சுகர்னால் வரக்கூடிய வியாதிகளிலிருந்து விடுபட அதிக பலன்கள் இருக்குது. சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோள்பட்டை வியாதி வலிங்கிறது தான் மிக அதிகமாக வரக்கூடியது. அது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு நம்ம சொல்லுவோம். கையை மேலே தூக்க முடியாது, சைடில் திருப்ப முடியாது, முதுகு சொறியை கொண்டு போக முடியாது, கால் கழுவை கொண்டு போக முடியாது. இது மாதிரி தோள்பட்டை பிடிமானம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுத்து ஆகணும். அப்போ தான் அவங்க வந்து டே டு டே லைஃப் வந்து நார்மலாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்படி அந்த அசைவுகள் கொடுக்காமல் விட்டுட்டாங்க 3 மாதம் வரைக்கும் அப்படின்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு அடுத்த ஸ்டேஜுக்கு அது மூவ் ஆகிடும். அப்படி போணுச்சுன்னா கை சுத்தமாக அசைக்க முடியாது, எந்த வேலையும் பார்க்க முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ வந்திருக்கிற பேஷண்ட்டுக்கு சர்க்கரை இருக்கா, அதனால இந்த தோள்பட்டை வலி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு இந்த சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 90% பேருக்கு இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ங்கிற தோள்பட்டை வலி நோய் வருது. எஸ்பெஷலி அவங்களுக்கு நைட்டில் மட்டும்தான் வலி அதிகமாக இருக்கும், திரும்பி படுக்க முடியாது. ஸோ இவங்களுக்கு ஃபிசியோதெரப்பியில் அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, ஷார்ட்வேவ் டயத்தெரப்பி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பேசிவ் மொபிலைசேஷன் கையிலேயே கொடுக்குற மேனுவல் தெரப்பி மூலமாக இந்த இழந்து போன அசைவுகளை உருவாக்கி பழையபடி நார்மலாக அவங்க எல்லா அசைவுகளையும் உருவாக்க பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் நியூரோபதின்னு பாதம் விரல்கள், கையில் இருக்கிற விரல்கள் அதெல்லாம் மரத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு. இவங்களுக்கு இன்ட்ரென்சிக் ஃபுட் மசில் எக்ஸசைஸ்ன்னு பாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சதைகளை அசைச்சு அது மூலமாக அதோட இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி அந்த உணர்ச்சியை வரவழைக்கக்கூடிய பயிற்சிகள் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ராப்ளம் அந்த சர்க்கரையும் ப்ரெஷரும் இருக்கிறவங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அசஸ் பண்ணி பேஷண்ட்டை அந்த வியாதிக்கு தகுந்த ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து பூரண குணமடைக்க வைக்கிறோம்.
ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு படிப்பு பிரிவுகள்னு ஒன்று இருக்குது. இன்ஜினியராக இருக்கட்டும், ஒவ்வொரு துறையாக இருக்கட்டும், மருத்துவ துறையாக இருக்கட்டும், இப்படி படிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபிசியோதெரபி அப்படிங்கிற வகையில் இதற்கான படிப்புக்கான வழிமுறைகள் என்னென்ன சார் இருக்குது, அதை சொல்லலாமே?
கட்டாயமாக சொல்லலாங்க சார். இது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பாடங்களில் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதில் வந்து அண்டர் கிராஜுவேட் ஸ்டடிங்கிறது பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி டிகிரி அப்படிங்கிறது 4.5 வருஷம் கோர்ஸ். இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. இது பெரிய மிளகுப்பாறை திருச்சியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும், கே நகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஃபிசியோதெரபி காலேஜிலையும் மட்டும் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரிகள் வந்து இந்த கோர்சஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி அப்படிங்கிறது மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி டிகிரின்னு இருக்குது. இது 2 வருஷ கோர்ஸு. யாரெல்லாம் யூஜி முடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இதை ஜாயின் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசியோதெரபி இன் ஆர்த்தோபெடிக்ஸ் அப்படின்னு மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபியில் எலும்பு சம்மந்தமாக படிக்கிறது தனியாக இருக்குது, நரம்பு சம்மந்தமாக படிக்கிறது தனியாக இருக்குது, ஹார்ட் சம்மந்தமாக படிக்கிறது தனியாக இருக்குது, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக படிக்கிறது தனியாக இருக்குது, கைனகாலஜி சம்மந்தமாக படிக்கிறது தனியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லி கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்குன்னு தனியாகவே ஒரு கோர்ஸ் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதில் பிஹெச்டி இன் ஃபிசியோதெரபின்னு சொல்லி ஆராய்ச்சி பட்ட படிப்புகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து 3-4 வருஷம் இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. 3 வருஷங்கிறது ரெகுலராக கண்டக்ட் பண்ணி நடத்துகிற பிஹெச்டி கோர்ஸு. பார்ட் டைமாக பண்ணுறவங்க வந்து 4 வருஷமாக இதை படிக்கணும். இது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் நடத்துறது வந்து மோர் தென் ஒரு 20 காலேஜஸ் இருக்குது. பிஹெச்டி இன் ஃபிசியோதெரபி வந்து ஆல்மோஸ்ட் 20 யூனிவர்சிட்டியில் இந்தியா முழுக்க இதை ஆஃபர் பண்ணுறாங்க.
சார், இப்போ அந்த ஒவ்வொரு துறையும் தேர்ந்தெடுத்து படிக்கிறப்போ அதற்கான வேலை வாய்ப்புகள், அதற்கான வழிமுறைகள் இருக்குது. இந்த ஃபிசியோதெரபி படிக்கிறதுனால இதற்கான வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது சார்?
ஃபிசியோதெரபி முடிச்சிருக்காரு ஒருத்தர், அண்டர் கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ பிஹெச்டி என்ன முடிச்சிருக்காரோ அவர் தனியாக சொந்தமாக கிளினிக் நடத்தலாம். இதில் வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் இருக்குது. அதில் அவங்க மெம்பர் ஆனாக்க அவங்க வந்து இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்குது. அதனால் அவங்க சொந்தமாகவே அவங்க வீட்லேயோ அவங்க ஊர்லேயோ இல்லை வெளி ஊர்லேயோ வெளிநாட்டிலேயோ கூட போய் தனியாகவே கிளினிக்கு நடத்தலாம், ஃபிசியோதெரபி கிளினிக். இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாமே அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் ஆஃபர் கொடுக்குறப்ப அவங்க அதில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஜாயின் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் காலேஜஸில் அவங்களுக்கு வில்லினஸ் இருந்தது அப்படின்னாக்கா, நிறையா படிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, ப்ரொஃபஸர் மாதிரி போய் ஜாயின் பண்ணிக்கலாம், லெக்சராக இருக்கலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பில், கிரிக்கெட்டு பேட்மிண்டன் இது மாதிரி கிளப்பில் எல்லாமே ஃபிசியோதெரபிஸ்ட்டு எல்லாமே தேவைப்படுறாங்க, நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, நீங்கள் வெளிநாடுகளில் அதிகபட்ச வேலை வாய்ப்புகள் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் ஃபிசியோதெரபி துறைக்கு முடித்த உடனே அதிக வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன்.
சார், இப்போ இந்த ஒவ்வொரு நோய்த்தன்மைக்கும் ஒரு பரிசோதனைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதமான வகையில் இருக்குது. அதுபோல் இப்போ ஃபிசியோதெரபி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதற்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளுக்கான மிஷினரி வந்து என்னென்ன மாதிரி வந்து கொடுக்குறீங்க சார்?
ஓகே, மிஷினரின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த வலி சம்மந்தமானதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக வலியை குறைக்கலாம். IFTன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது மூலமாகவும் சதையில் இருக்கிற வலியும் ஜாயிண்ட்டில் இருக்கிற வலியும் நம்ம குறைக்க முடியும். லேசர் தெரப்பின் இருக்குது, பின் பாயிண்ட்டாக ஒரே ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல மட்டும் வலி இருக்குது அப்படின்னா அதை நம்ம அந்த லேசர் தெரப்பி மூலமாக குறைக்க முடியும். இது இல்லாமல் மெழுகு ஒத்தடம் இருக்குது, வெந்நீர் ஒத்தடம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து முகவாதம் வந்தவங்களுக்கு சரி பண்ணுறதுக்காக பண்ணுறது, அது இல்லாமல் தோள்பட்ட அசைவு இல்லாமல் இருக்கவங்களுக்கு பண்ணுறது, நடக்காமல் ரொம்ப நாளாக படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தொடையில் இருக்க சதைகள் வந்து அதோடய ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும், அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹெமிப்ளீஜியான்னு சொல்லிட்டு பக்கவாதம் வந்தவங்களுக்கு கை கால் அசைவு இல்லாமல் மசில் பவர் ஜீரோவில் இருக்கும், அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த நியூரோமஸ்குலர் ஸ்டிமுலேஷன் கொடுத்து இனிஷியலாக மசில் பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி எக்ஸசைசஸ் கொடுத்து படிப்படியாக அவங்கள வீனிங் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வருவோம். இது மட்டும் இல்லாமல் ஷார்ட்வேவ் டைதெரமின் டீப் ஹீட் தெரப்பி இருக்குது. இது ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான உபகரணங்களை பயன்படுத்தி தான் இந்த நம்ம ட்ரீட்மெண்ட்டை சிகிச்சையை மேற்கொள்கிறோம். ஸோ அவங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் அதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சிகளையும் அதோடு சேர்ந்து நம்ம கொடுக்கறதுனால 100% அவங்க பயன்பெறுறாங்க.
இந்த பிசியோதெரபி அப்படிங்கிற வகையில் வந்து உணவு முறைகள் வந்து ஏதேனும் தகவலை எடுத்து சொல்கிறீங்களா, இல்லை பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே?
எல்லா மருத்துவர்களும் சொல்கிற மாதிரி உணவு பரிந்துரை எல்லாருக்குமே நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஒபேசிட்டி அப்படிங்கிறத குண்டாகிற தன்மை அதிகமாக இருக்குது லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஓவர் ஈட்டிங்னால, ஓவர் ஈட்டிங்னாக்க அதிகமாக சாப்பிட்றது. ஸோ என்னோட பேஷண்ட்டுக்கு என்கிட்ட வர்றவங்க நார்மல் பிஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களா இல்லையான்ட்டு. யாரெல்லாம் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் கூடுதலாக இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு பண்ண சொல்கிறோம். அதாவது இப்போ 5 இட்லி சாப்பிடுவாங்கன்னா 3 இட்லியோட நிப்பாட்டிக்கிங்க, அது மாதிரி 2 கை சாதம் சாப்பிட்றாங்களா 1 கையோட நிப்பாட்டிக்கிங்க, அது மாதிரி ரைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க, தால் ஐட்டம் சேர்த்துக்கோங்க, சப்பாத்தி எடுத்துக்கோங்க, ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் டயட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் இருக்கக்கூடிய வெயிட் குறையும். குறைஞ்சினாக்க நீங்கள் உடம்பு லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு குதிங்காலுக்கோ முழங்காலுக்கோ இடுப்பு சதைகளுக்கோ அதிக வேலை இருக்காது, அதனால் அவங்களுக்கு வலி குறையும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லி மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் போய்கிட்டுருக்கு வேர்ல்டு வைடு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, 8 மணி நேரம் சாப்பிட்லாம், 16 மணி நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த 8 மணி நேரத்தில் 2 மீல் எடுத்துக்கலாம் நீங்கள். அதாவது காலையில் 10 மணிக்கு ஒரு மீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நைட்டு திரும்ப 8 மணிக்கு ஒரு டின்னர் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமாட்டி நைட்டு 8 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் காலைல 10 மணி வரைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்க 8 மணி நேரத்துக்குள்ளே 2 மீல் எடுத்துக்கலாம், மீதி 16 மணி நேரம் காய போடுறப்ப என்ன ஆகும்னா உடம்புல டாக் பண்ணி இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து பாடி எடுத்து செலவு பண்ணிக்குது, அதனால் உடம்பு வந்து ஃபர்தராக வெயிட் போடாமல் தடுக்க முடியுது. ஸோ இதுதான் வெளிநாட்டில் அதிகம் பேர் பண்ணுறாங்க. ஈவன் இந்தியாவிலையுமே இப்போ அதிகம் பேர் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற உணவு முறையை கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாரும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்க சக்கரை இருக்கவங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துடும், உட்காந்துருவாங்க, டயர்டாயிருவாங்க, நடக்க முடியாது. இது மாதிரி உள்ளவங்க அவங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பண்ண முடியாது. சக்கரை நோய் இல்லாமல் இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக உடம்பை பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இது பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இப்போதைக்கு ஒரு அவேர்னஸ் வந்து நான் உடம்பை எல்லாரும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த்னு நம்ம சொல்கிறதுனால எல்லாருமே அவங்களோட உடம்பை வந்து நார்மலாக இருக்கா, அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா, அது இல்லாமல் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்காங்களா, ஓவர் வெயிட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத சிறந்த அவங்களோட மருத்துவர்கள்ட்ட காமிச்சு ஓவர் வெயிட்டில் இருந்தாங்கன்னாக்க அதை குறைக்கிறதுக்கு தேவையான டயட்ரி சார்ட்டை எடுத்துக்கிட்டு அதுபடி அவங்க வெயிட்டை குறைச்சிக்கிட்டாங்கனாக்க இந்த ப்ரெஷரையோ சுகரையோ அதனால் வரக்கூடிய ப்ராப்ளத்தையோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக சுகர் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இருந்தது அப்படின்னாக்க 46 வயசுக்கு மேலே பசங்களுக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் ரிசர்ச் படி இருக்குது. ஸோ இப்போ 46 வயசுக்கு மேலே சுகர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களோட உடம்பை முதல்ல கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். பயிற்சிகள் ஒழுங்காக பண்ணாங்கனாக்கா இந்த 46 வயசில் வர வேண்டிய சர்க்கரையானது 56 வயசுலையோ இல்லை வராமலே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடற்பயிற்சிங்கிறது மிக மிக முக்கியம் அனைவருக்கும். அதே போல் உணவு கட்டுப்பாடும் மிக மிக முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதனால் இது மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது. ஜங்க் ஃபுட்டுங்கிற துரித உணவு முறைகள் எதையும் கடைபிடிக்காமல் வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளையோ, தானியங்கள், பயிர் வகைகள், பழங்கள், காய்கறிகள், இது போல் உடம்புக்கு நன்மை தரக்கூடிய உணவு பண்டங்களை தின்பதனால் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் ஏற்பட்டு உடல் நலத்தை பேணி காக்க பயன்பெறும்.
மருத்துவத்துறையில் பிசியோதெரபி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, எந்த அளவுக்கு அதோட வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
பிசியோதெரபி சம்பந்தமான தகவல்களையும் முக்கியத்துவத்தையும் அதன் பயன்களையும் பற்றி கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கும், மக்களுக்கு பயன்படும் விதமாக பல்வேறு தகவல்களை கொடுத்து வரும் புதுகை பண்பலைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பிசியோதெரபி சிகிச்சை முறைகளும் பயன்களும் குறித்த புதுக்கோட்டை டீம் பிசியோ கிளினிக் பிசியோதெரபி மருத்துவர் திரு டாக்டர் தே பிரபாகர் தாஸ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.